நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகம் பல தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்களால் சுழன்றாலும் அவர்கள் அனைவரும் ஏரை கைப்பிடிக்கும் உழவுத் தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே இந்த தொழிலில் எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது என்று 3000 வருடங்களுக்கு முன் சொல்லியிருந்தார் திருவள்ளுவர். அவர் சொல்லிச் சென்றது இன்றும் பொருந்துமா? சமூகவியல், இதழியல் என்பவற்றில் பட்டம் பெற்ற பாமையன் அவர்கள் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானியாக கடமையாற்றுகிறார்.
உழவர் திருநாள் என்பதும் தைத்திருநாள் என்பதும் பொங்கல் விழா என்பதும் வேளாண்மையோடு தொடர்புடையது. வேளாண்மை என்பது உணவு உற்பத்தியோடு நேரடியாக தொடர்புடையது. உணவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்றும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும் நம்முடைய சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை நிலை என்ன என்பதுதான் இன்றைய நிலை. பொதுவாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் உழவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே வருகிறது. வேளாண்மையை விட்டு வெளியேறுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணம், வேளாண்மை என்பது கட்டுப்படியாகாத ஒன்றாக இருக்கிறது. அதாவது எவ்வளவு தொகையை நிலத்துல போடுறோமோ அதுக்கு வருமானம் என்பது குறைவாக இருக்கிறது. மற்ற தொழில்களைப் போல அல்லாமல் குறைவாகவே இருக்கிறது. எனவே இந்த கட்டுப்படியாகாத வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் விடாப்பிடியாக ஒரு வைராக்கியத்தோடு செய்யக்கூடிய உழவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் தான் நமக்கு இன்னும் உணவு மிக மலிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அந்த உழவு தொழிலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். உண்மையில் நமக்கு நாமே எல்லோரும் நம்மை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். இந்த பொங்கலுக்கு அடுத்தாற் போல கால்நடைகளை பாதுகாத்து பராமரித்து கால்நடைகளை மரியாதை செலுத்துகின்ற விதமாக மாட்டு பொங்கல் நடைபெறுகிறது. இப்படியாக நம்முடைய வாழ்வியல் என்பது வேளாண்மையோடு நேரடியாக தொடர்புடையது. நீண்ட நெடுங்காலமாக அதற்கு ஒரு சிறப்பும் இருக்கிறது என்பது இன்றைய சூழல். ஆகவே இந்த தைத்திருநாள் என்பது வேளாண்மையை மீள்பார்வை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நாம் பார்க்கலாம்.
விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாரிய பிரச்சனைகளில் ஒன்று பாரம்பரிய நெல் வகைகள் காணாமல் போவது என்கிறார் அவர். அதற்கான காரணம் என்ன என்பதையும் அதனை எப்படி மாற்ற முடியும் என்பதையும் விளக்குகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
பொதுவாக நெல் என்பது தமிழர்களுடைய ஒரு அடிப்படையான உணவு. நெல் என்ற சொல்லே தமிழிலிருந்து வந்தது என்றுதான் சொல்வார்கள். உலகம் முழுவதும் இந்த சொல் பரவியிருப்பதாக சொல்லாய்வார் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நெல் நல் என்று உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த அரிசி உணவு என்பது அரி என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களிலே அரி என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு வகையான பறவை பெயர்பாடு வத்தம் என்று கூட சங்க பாடல்களில் பத்துப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மிக நீண்ட 5000 ஆண்டு 10000 ஆண்டு பழமையான தொடர்ச்சி நம்மிடம் இருக்கிறது, தமிழர்களிடம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த மரபு சார்ந்த பாரம்பரிய விதைகள் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்களில் இருந்து பொறுக்கு விதைகள் என்று சொல்ல செலக்ஷன் பீரியட் என்று சொல்லக்கூடிய பொறுக்கு விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தப்பட்டு உழவர்கள் மத்தியிலே இருந்தது. அந்த நெல் வகைகள் எல்லாம் பசுமை புரட்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல மறைந்து போனது. காரணம், ஹை ஈல்டிங் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட கலப்பின நெல் வகைகள் விளைச்சல் அதிகமாக கொடுக்கப்பட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் ரசாயனங்களையும் அதிக தண்ணீரையும் நம்பி செய்யப்பட்ட வேளாண்மையின் காரணமாக நம்முடைய மரபு சார்ந்த நெல்லினங்கள் மறைந்து போயின. அவற்றை இப்ப மீட்டெடுக்கும் முகமாக நெல் ஜெயராமன், புதுக்கோட்டையிலே ஆதப்பன், இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே பல்வேறு வகையான நெல் வகைகளை சேகரித்து அதை மீண்டும் மக்களிடம் கொடுத்து வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். தமிழகத்தில் அது ஒரு இயக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஆங்காங்கே உழவர்கள் கூடி தங்களுடைய விதைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிறப்புகள் உண்டு. குறிப்பாக குறுகிய கால பயிர்களும் நம்மிடம் இருக்கிறது. அதை கார், குறுவை, சம்பா என்று பிரிப்பார்கள். 3 பிரிவு உண்டு. சம்பா என்பது மிக நீண்ட கால பயிர், கார் என்பது நடுத்தர கால பயிர், குருவி என்பது குறுகிய கால பயிர். இந்த 3 வகையான நெல் இனங்களும் நம்மகிட்ட உண்டு. 60 குருவை என்று குருவை இனங்களும், குள்ளக்கார் என்கின்ற கார் வகைகளும், மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடிய சம்பா வகைகளும், இப்படி பல்வேறு வகையான நெல் இனங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கத்திலிருந்து இதற்கான பெரிய ஆதரவுகள் இல்லை. சின்ன சின்ன ஆதரவு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர்களிடமும் இதுக்கு பெரிய ஆதரவு இல்லை. பார்ப்பதற்கு சற்று பெரிதாக இருக்கிறது, பழுப்பு வண்ணத்தில் இருக்கிறது, ஆகவே இதை உண்ண முடியவில்லை என்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றன. இது ஒரு நீண்ட காலமாக, 50-60 ஆண்டுகாலமாக நம்முடைய உணவில் நடந்த மிகப்பெரிய மாற்றத்தின் காரணமாக மரபு சார்ந்த அரிசி உணவு என்பது குறைந்து போய்விட்டது. சன்னரகத்தை உண்கின்ற ஒரு பழக்கம் வந்துவிட்ட காரணத்தால் குழந்தைகள் விரும்பி உண்பதில்லை. ஆகவே இதனுடைய சந்தை என்பது மிக சிறியதாகத்தான் இருக்கிறது, பெரிதாக இல்லை. இது இன்னும் சற்று காலத்தில் இதை பற்றியான அக்கறையும் ஆர்வமும் கொடுக்கப்படும் பொழுது இது மீண்டும் வளர்ச்சி அடையும் என்று கருதுகிறேன். குறிப்பாக மாப்பிள்ளை சம்பா போன்ற சில அரிய வகை நெல், செந்நெல் என்று சொல்வார்கள், வெண்ணெல் என்று சொல்வார்கள், இரண்டு வகையான நெல்கள் இருக்கின்றன. செந்நெல்லில் இருக்கப்படுகிற சத்துக்கள் குறிப்பாக மலச்சிக்கலை போக்குகின்ற தன்மை, அதுவும் கைக்குத்தல் அரிசியாக செய்யும் பொழுது மலச்சிக்கல் முற்றிலுமாக நீங்கப்பட்டு உடலுக்கு மிக நல்ல ஆரோக்கியத்தை தருகின்ற வகைகள் நம்மிடம் இருக்கின்றன. அதே போல சுவையை தருகின்ற கவுனி போன்ற பண்டங்கள் தயாரிக்கக்கூடிய மிக சுவையான நெல் வகைகளும் நம்மிடம் உண்டு. இப்படி ஒரு ஒரு தன்மைக்கேற்ற நெல் வகைகள் நம்மிடம் இருக்கின்றன. அவற்றை கண்டறிந்து அதை ஆய்வு செய்து அதை பிரபலப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு மக்களுக்கும் அல்லாது வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் இதை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இதற்கு பின்னணியில இருக்கிறது. அதை கண்டறிய வேண்டும். நம்முடைய மரபு சார்ந்த வளங்களை கண்டறிந்து அவற்றை பெருக்கி மேம்படுத்தி அதை உலகம் முழுவதும் கொண்டு சென்றால் அதற்கு ஒரு தனிச்சிறப்பும் அது மட்டுமில்லாமல் ஒரு பசுமை பொருளாதாரமும் மலரும் என்பது என்னுடைய கருத்து.
தமிழகத்தை போலவே இலங்கையிலும் பாரம்பரிய நெல்லினங்கள் பாவனையில் இல்லாமல் போவதாக விவசாயத்தை முன்னெடுப்பவர்கள் கூறுகிறார்கள்.
பாரம்பரிய நெல்லினங்களை பொறுத்தவரையிலே முன்னர் பூநகரி சரி, காரநகர் சரி என்றால் மொட்டை கரப்பன், அப்படி ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பொருத்தமான நெல்லினங்கள் தெரிவு இருந்தது. பல விதமான நெல் வகைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த மேம்படுத்தப்பட்ட இனங்கள் என்று சொல்லப்படுகிற GMO அல்ல, மேம்படுத்தப்பட்ட இனங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பர் நெல் என்று விவசாயிகள் சொல்லுவார்கள், அந்த இனங்களும் ஓரளவு பயன்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த பாரம்பரிய நெல் இனங்கள், இந்த அதாவது எங்களுடைய குத்தரிசியை உற்பத்தி செய்பவர்களில் இருந்து குறைவாகி இந்த வைட் ரைஸ் ஆக இருக்கிற சம்பா போன்றவற்றை அல்லது புதிய இன நெல் உற்பத்தியை மேற்கொள்பவர்களுடைய விவசாயிகள் அதிகரித்து வருகிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. ஆனாலும் இந்த இயற்கை வழியிலே உற்பத்தி செய்ய வேண்டும், ஆர்கானிக்காக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கருதுபவர்களுடைய தெரிவாக பாரம்பரிய இனம் தான் இருக்கிறது. அப்படியான முயற்சிகளும் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
அப்படியானவர்களில் ஒருவர் மருத்துவத் துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் வேளாண்மையில் முக்கியமாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு அது குறித்து இலங்கையில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருபவரான நடராஜா பிரபு அவர்கள். போர் முடிந்துள்ள சூழலில் இலங்கையின் தமிழ் பாரம்பரிய பிரதேசத்தில் விவசாயத்திற்கு முக்கிய தேவையான நிலங்கள் இன்னமும் சிக்கலான விடயம்தான் என்றும், இயற்கை விவசாயம் இலங்கையில் தற்போது பிரபலம் அடைந்து வருகிறது என்றும் கூறுகிறார் நடராஜா பிரபு.
2009 பின்னர் கூட சிறிதும் பெரிதுமான இயற்கை விவசாய முயற்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உருவாக்கப்பட்டன. அது ஏதோ ஒரு விதத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 2018 பாமியன் ஐயா, பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா போன்றோர் வந்து இங்கே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு கருத்தரங்கினை எடுத்திருந்தார்கள். அதற்கு பின்னராக உள்ளூர் விவசாயிகள், உணவு சார்ந்த ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்களுடைய ஒரு முயற்சியாக இயற்கை வழி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அது இந்த மாற்றத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 8 முதல் 14 வரையான கால பகுதியானது இயற்கை விவசாய வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பல்வேறுபட்ட விழிப்புணர்வு செயற்பாடுகள், விவசாயிகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகள் என்று பல்வேறு விடயங்கள் நடந்து வருகின்றது. தற்போது தொழில்நுட்ப மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்து கூட அன்ரே லியூ என்கின்ற ஒரு முன்னாள் ஐஃபோம் நிறுவனத்தின் தலைவராகவும், ஆஸ்திரேலியாவினுடைய குயின்ஸ்லாண்டிலே இருக்க ஒரு மிகவும் புகழ்பூத்த ஒரு விவசாயியாகவும் இருக்கிறவர் கூட எங்களோடு இணைந்திருந்தார் என்று நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம்.
திருவள்ளுவர் சொல்லிச் சென்ற ஏற்பின்னது உலகம் இன்று மாறிவிட்டது. நான் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்று தற்காலத்தில் ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான். சோற்றில் கை வைக்க வேண்டுமானால் சேற்றில் கால் வைப்பவர்களுக்கு தேவையான மரியாதையை நாம் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த மரியாதையை தமிழர்கள் மட்டுமன்றி ஜப்பானியர்களும் செய்து வருகிறார்கள் என்றும், அவர்களுடைய விழாவிற்கும் தமிழரின் பொங்கலுக்கும் நெருங்கிய உறவு இருப்பதாகவும் கூறுகிறார் இந்தியாவில் சென்னையில் இயங்கும் ஆசியவியல் மையத்தின் நிறுவனர் டாக்டர் ஜான் சாமியோல்.
தமிழ் ஜப்பானிய மொழி உறவு. இந்த உறவு பற்றிய ஆராய்ச்சி 1973 தொடங்கியது. முதன் முதலாக சுசுமோசிகா, அகிரா ஃபிஜிவரா, மினோரு கோ என்ற மூன்று அறிஞர்களும் இணைந்து தமிழ் மொழி ஜப்பானிய மொழியோடு மிகுந்த தொடர்புடையது என்ற ஒரு கூற்றை வெளியிட்டார்கள். இது ஒரு வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான திருப்பு மையம். அந்த அடிப்படையிலே சுசுமோ ஆனோ என்கின்ற ஒரு ஜப்பானிய பேராசிரியர் வேகமாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். மொழி ஒப்புமை மட்டுமன்றி பண்பாடு, இலக்கியம் ஆகியவற்றிலும் ஒற்றுமைகள் இருப்பதை காண தொடங்கினர். இலக்கியம் என்று குறிப்பிட்டால் நம்முடைய சங்க இலக்கியத்தோடு ஒற்றுமை உடைய ஒரு ஜப்பானிய காதல் கவிதை தொகுப்பு இருக்கின்றது, அதை மன்யோஷு என்று கூறுவார்கள். இந்த மன்யோஷியை நாம் படிக்கும் போது குறுந்தொகை பாடல்களை ஜப்பானிய மொழியில் படிப்பது போன்ற உணர்வு ஏற்படும், அவ்வளவு நெருக்கமான தொடர்பு. இதற்கு அடுத்த நிலையாக பண்பாட்டு நிலையிலும் சடங்கு நிலையிலும் திருவிழாக்கள் நிலையிலும் ஒப்புமைகளை காண தொடங்கினார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒப்புமைதான் பொங்கலுக்கும் ஜப்பானியர்கள் கொண்டாடுகின்ற கோசோகட்சு என்கின்ற திருவிழாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு. பொங்கல் ஜனவரி 14 ஆரம்பிக்கின்றது, 14, 15, 16 என்று தொடர்கிறது. அதே போன்று ஜப்பானிய கோசோகட்சு விழாவும் ஜனவரி 14 தொடங்குகின்றது, 15, 16 ஆகிய 3 அது வந்து தொடர்கின்றது. அந்த கோசோகட்சு என்கின்ற விழாவை உழவர் பெருமக்கள், அதாவது விவசாயத்தோடு தொடர்புடைய மக்கள் கொண்டாடுகிறார்கள். விவசாயத்திற்கு காரணமாக அமைகின்ற மழை, சூரியன், கால்நடைகள் ஆகியவற்றுக்கு நன்றி செலுத்துமாறு இந்த ஜப்பானிய திருவிழா அமைகிறது. தமிழ் திருவிழாவும் அதே போன்றுதான். சூரியனுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம், மழைக்கு வணக்கம் செலுத்துகின்றோம், அவ்வாறு கால்நடைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அதற்கு அடுத்த நிலையிலே மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து பொங்கி கடவுளுக்கு வழிபாடு செய்து குடும்பமாக இணைந்து அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு ஜப்பானிய கோசோகட்சு என்கின்ற திருவிழாவும் அமைகின்றது. இதில் குறிப்பிடத்தகுந்தது என்னவென்றால், பொங்கல் திருவிழாவை முடித்தவுடனே பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்கள் ஓசை எழுப்புகின்றார்கள். ஜப்பானியர்கள் ஹொங்காரோ ஹொங்காரோ, ஹொங்காரோ ஹொங்காரோ என்று ஒலி எழுப்புகிறார்கள். சுசுமோன் அவர்கள் இந்த பொங்கலோ பொங்கல், ஹொங்காரோ ஹொங்காரோ என்கின்ற இரண்டு சொற்களையும் அல்லது தொண்டர்களையும் இணைத்து ஆராய்ச்சி செய்தார். தமிழிலே பா என்று வருவது ஜப்பானிய மொழியிலே ஹா என்று வரும். ஆக பொங்கலோ என்பது ஹொங்காலோ. அப்புறமா தமிழ்ல வரக்கூடிய நா எல்லாம் ஜப்பானிய மொழியிலே ராவாக மாறிவிடும். ஆகவே இந்த தமிழ் சொல் தான் ஹொங்காரு என்று வந்தது என்பதை அவரால் ஆதாரபூர்வமாக நிலைநாட்ட முடிந்தது. இந்த கூற்றை தமிழர்களில் ஒருவர் சொல்லவில்லை, ஜப்பானிய நாட்டு அறிஞர் வந்து குறிப்பிட்டார். அது ரொம்ப மிகவும் முக்கியமானது. இப்படியே ஏராளமான தொடர்புகளை அவரால் காட்டிச் செல்ல முடிந்தது.
கைபோறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்க பாலு வெள்ளம் போல பாயலாம், அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் திட்டிக்கிறான்.
ஜப்பானியர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் தமக்கு உணவளிக்கும் நிலத்திற்கும் கால்நடைகளுக்கும் சூரியனுக்கும் உலகின் பல பாகங்களிலும் தைப்பொங்கலை கொண்டாடி நன்றி பாராட்டுவது தைப்பொங்கல் நாளின் தனி சிறப்பு என்று கூறலாம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.